இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி ரெண்டு ராஜாக்கள் பகுதி, அதே இரண்டாவது அதிகாரம் நம்ம கடந்த முறை பார்த்த அந்த அதிகாரத்தின் கடைசி வசனங்கள், 23-25 வரையுள்ள வசனங்கள். இந்த வசனங்களை நாம வாசிக்கிற பொழுதே ஒரு பயம் ஏற்படும். இந்த வசனங்களை மட்டுமல்ல, இந்த முழு அதிகாரத்தை வாசித்த வேத விளக்க விரிவுரையாளர்கள் கூட இது நம்மளுடைய காலத்துக்கெல்லாம் பொருந்தாத ஒரு பர்ண பரம்பரை கட்டுக்கதைன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு முந்தைய வந்த வசனங்களே அப்படி எழுதியிருந்தா, இப்ப இந்த வசனங்களை பார்த்தா நிச்சயமாகவே அது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு தான் சொல்லுவாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அது எப்படி ஆண்டவருடைய மனுஷனான ஒரு தீர்க்கதரிசி இப்படியெல்லாம் கோபப்பட்டு சபிச்சு அவ்வளவு பேரை கொல்ல வைக்க முடியுங்கிறது தான் பொதுவான எண்ணமா இருக்கு. ஆனா வேதம் கொடுக்கப்பட்ட முறையை நம்புகிறவர்கள், அதாவது ஆங்கிலத்தில் அது இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, வேதம் பரிசுத்த ஆவியினாலே ஊதி அருளப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் திமோத்தேயில சொல்லுகிறேன். அது மனுஷனால வரல, மனிதர்களை வைத்து ஆண்டவர் எழுத வைத்தாலும் ஆவியானவர் அவர் எதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாலும் அந்த விஷயங்களை மட்டும் ஒரு வார்த்தையும் விடுபடாமல் உள்ளது உள்ளதுபடியே அவர்களை கொண்டு எழுத வைத்தார். அப்படி வந்ததுதான் வேதம். ஆகவே அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் மூலமாக வந்திருக்கிற வேதம் தப்பானதை ஒண்ணு நம்ம அங்க பார்க்க மாட்டோம். ஆகவே அவசியத்தின் அடிப்படையில தேவையின் காரணமாக இந்த இரண்டாவது அதிகாரத்தின் கடைசி வசனங்கள்ல இந்த பகுதி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த வசனங்களுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல நாம பார்த்தோம், எலிசா எரிகோ பட்டணத்துக்கு வந்திருந்தார். ஏற்கனவே அது யோசுவா காலத்துல ஆண்டவரால் சபிக்கப்பட்ட பட்டணம். அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்துல அங்க இருந்த தண்ணீர் ஊற்றுக்கள் எல்லாம் நச்சுத்தன்மை பரவி யாரும் குடிக்க முடியாது, மட்டுமல்ல குடிக்கவங்களுக்கு பெண்களுக்கு பிள்ளை பெறாத அளவுக்கு மோசத்தை உண்டாக்கி இருந்தது. அப்படி இருந்த அந்த நீரூற்றுக்களை எல்லாம் எலிசா என்ன செய்தார், நல்ல நீரூற்றுக்களா மாற்றினார். அது சபிக்கப்பட்ட ஒரு நகரத்துக்கு அந்த எலிசாவின் மூலமாக அந்த சாபம் அகற்றப்பட்டு நன்மை கிடைச்சதுன்னு பாக்கணும். அங்க இருக்கிற மக்கள் நிச்சயமாகவே எலிசாவுக்கு ரொம்பவும் நன்றியை தெரிவித்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாம ஆண்டவரையும் மகிமைப்படுத்தி இருப்பாங்க. இப்ப எலிசா அந்த எரிகோவில இருந்து போகணும், ஏன்னா அவர் வந்த வேலை முடிந்து விட்டது. ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்துக்கு எலிசாவை அழைத்து வந்தார். இப்ப அந்த வந்த வேலை முடிந்த பிறகு தெய்வீக வழிநடத்தலின் படியாக இப்ப அங்கு இருந்து எலிசா போகணும், அடுத்த கட்ட ஊழியத்தை அவர் செய்ய வேண்டியிருந்தது. அப்படி அவர் போன நகரம் பெத்தேல். 23 வசனம் சொல்லுகிறது, அவன் அதாவது எலிசா அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். எலிசா வந்து ஆண்டவருடைய சித்தம் இல்லாம இந்த பெத்தேலுக்கு வந்திருக்க மாட்டார். அவர் பெத்தேல செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. அவருடைய வழிகள் அவருடைய பாதங்கள் எல்லாம் கர்த்தரால வழி நடத்தப்பட்டதா இருந்தது. அப்படித்தான் அவர் பெத்தேலுக்கு வந்தார். அங்கு அந்த வசனங்களை வாசிப்போம். அவன் வழி நடந்து போகையில், அதாவது பெத்தேலில் அவர் நடந்து போகையில், பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. பீறி போட்டதுன்னு சொன்னா அவங்களெல்லாம் தன்னுடைய கரடி கால் கை நேரங்களை பார்த்திருக்கிறீங்களா, ரொம்ப நீளமா இருக்கும், அவளை கிழித்து போட்டதுன்னு அங்க வாசிக்கணும். அதாவது அந்த 42 பேரும் அன்றைக்கு உயிரிழந்தார்கள். அப்ப இதுக்கு முன்பு வந்த வசனங்கள்ல எரிகோ பட்டணத்துல நடந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஆனா இங்க பெத்தேலுக்கு எலிசா வந்த பிறகு இவ்வளவு கோரமான ஒரு நிகழ்ச்சி அங்கு நடந்திருப்பதை பார்க்கிறோம். முன்பு நாம வாசித்த வசனங்கள்ல அந்த எரிகோ பட்டணத்தில் இருந்த மக்களுக்கு சந்தோஷம் வந்து கிடைத்தது, ஒரு விடுதலை வந்து கிடைத்தது. இங்க வன்முறையை பார்க்கிறோம். எலிசாவுடைய சாபத்தினால கரடிகள் அத்தனை பேரை அங்கு கொன்று போட்டதை பார்க்கிறோம். எரிகோ பட்டணத்தில் அங்க மனம் திரும்புதல் இருந்தது, ஒப்புரவாக்குதல் இருந்தது, தேவனுடைய சமாதானம் மக்களுக்கு வந்து கிடைத்தது. ஆனா இங்கேயோ பாவத்தை பார்க்கிறோம், பாவத்தினால சாபத்தை பார்க்கிறோம், நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் அந்த நிகழ்ச்சிகள் மாறிவிட்டன பாருங்க. ஆனந்தமாக மக்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து அவருக்கு மகிமைப்படுத்தின நிலையிலிருந்து இங்க இன்னொரு நகரத்துல அது ரொம்ப கோழமான ஒரு நிகழ்ச்சிக்கும் மிகவும் துக்ககரமான சம்பவத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கும் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம அமைதியை உருவான ஒரு தாழ்மையுள்ள மனிதனாக இருந்த எலிசா இங்க மிகவும் கோபமுள்ள ஒரு தீர்க்க தரிசியாக பழிவாங்குகிற விதத்துல கோபத்தோட அந்த பெத்தேல் வாலிபர்களை சபித்து அவர்கள் இறந்து போனதை பார்க்கிறோம். ஏன் எலிசா இப்படி செய்தார்? இந்த கேள்வியை நம்ம இந்த இடத்துல கேட்கணும். எதற்காக எலிசா இப்படி செய்தார்? இப்ப இந்த பகுதி சொல்லுகிறது அங்கே தமிழ் வேதத்துல அவர் வழிநடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து, அந்த பிள்ளைகள் சொன்னா நம்ம சின்ன பிள்ளைங்கன்னு எடுத்துருவோம். சாதாரணமா நினைப்பீங்க ஒரு 2-3 வயசு இல்ல 4-5 வயசுன்னு நினைச்சிருவோம். ஆனா அப்படி அல்ல, மூல மொழியில எபிரேய மொழியில அப்படி பயன்படுத்தப்படவில்லை அந்த வார்த்தை. ஆங்கில வேதத்துல அது எப்படி இருக்கிறன்னா யூத் என்று சொல்லுகிறது. சரிங்களா? யூத் 23வது வசனத்துல the youth came from the city. இன்னொரு ஆங்கில வேதத்துல நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல பாக்குற பொழுது த யங் லேட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லுகிற பொழுது இவர்கள் வாலிப பிள்ளைகள் சொல்லலாம். அதாவது 2 வயசோ இல்லாட்டி 5 வயசோ உள்ள பிள்ளைகள் அல்ல, வளர்ந்த பிள்ளைகள், வாலிப வயசில் இருந்தவர்கள். அவங்களுக்கு என்ன செய்கிறோம் என்று தெரிந்திருந்தது. அவர் 2-3 வயசு பிள்ளைகளுக்கு அறியாம இருந்திருக்கும், அனுபவம் இல்லாம இருந்திருக்கும், அநேக பலவீனங்கள் இருந்திருக்கும், என்ன செய்யறதுன்னு கூட சில வேலை தெரியாம இருக்கலாம். உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற 5 வயசு பிள்ளைங்களை பார்த்து நம்ம அப்படி சொல்ல இயலாது. நம்ம விட அருமையா இன்டர்நெட் தெரியுது, கம்ப்யூட்டர் தெரியுது, என்னென்னமோ செஞ்சிடறாங்க. நம்ம அந்த காலத்துல உள்ள பிள்ளைகளை சொல்லுறோம். ஆனா இங்க இருந்த இந்த வாலிப பையன்களுக்கு, வளர்ந்தவர்கள், அவர்களுக்கு தாங்க என்ன செய்கிறோம் என்று தெரிந்தது. அவர்கள் உலகம் தெரியாதவர்கள் அல்ல. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த பகுதியை பார்க்கிற பொழுது ஒரு மனிதனை, அதுவும் ஒரு தீர்க்க தரிசியை நிந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் they mocked him அப்படின்னு சொல்லப்படுகிறது. mocked him சொன்னா நம்ம தமிழ்ல நிந்திக்கிறது ஒரு நல்ல வார்த்தை. கேலி செய்கிறதுன்னு சொல்லலாம். சில நேரம் கேலி செய்கிறதுல நல்ல விதமா கேலி செய்யறதும் இருக்கு, மோசமா கேலி செய்யறதும் இருக்கு. ஆகவே இங்க இருக்கிறத கேலி செய்யறத நம்ம எடுத்துக்க கூடாது. இது நிந்திக்கிறது, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, கேவலமாக ஒரு மனிதனை நடத்துவது. அதை அவர்கள் வார்த்தைகளின் மூலமாக செய்திருக்கிறார்கள். இன்சால்ட் பண்றதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அவரை அவமானப்படுத்துறது, அவரை ரெடிக்யூல் பண்ணுகிறது. அதாவது அவருடைய தன்மையிலிருந்து அவரை குறைத்து எந்த அளவுக்கு அசிங்கமாக பேச முடியுமோ, எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை கேவலமாக பேசி ஒரு மனிதனுடைய இருதயத்துல சோகத்தையும் அதே நேரத்தில் கோபத்தையும் உண்டாக்க முடியுமோ, அதையெல்லாம் அவர்கள் அன்னைக்கு செய்திருக்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகள் அந்த தீர்க்கதரிசிக்கு அன்னைக்கு அன்பா கனிவா நடத்தல. எந்த அளவுக்கு ஒரு அவமரியாதையா நடத்த முடியுமோ அதையெல்லாம் அந்த வாலிப பிள்ளைகள் எலிசாவுக்கு செய்தார்கள். இப்ப இது வந்து ஒரு தனி மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனாக அவர்கள் பார்த்து இதை செய்யல. அவர்களுக்கு நல்லா தெரிந்திருந்தது யார் இந்த மனிதன் என்று. ஆண்டவருடைய ஒரு தீர்க்க தரிசிக்கு இதை அவர்கள் செய்தார்கள். ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த நாட்டில் இருந்த ஒரு தீர்க்க தரிசிக்கு இதை செய்தார்கள். அதனாலதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அந்த வாலிபர்கள் மேல வந்ததுன்னு பார்க்கிறோம். இங்க பாருங்க, அன்னைக்கு இருந்த வாலிபர்கள் எத்தனை பேர்னு தொகை நமக்கு சொல்லல. இங்க தமிழ்ல சொல்லுது, பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்துன்னு சொல்லுகிறது. அந்த கரடிகள் அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அப்ப அந்த அவர்களில் என்று நம்ம அங்க பார்க்கிற பொழுது, அங்கு இருந்த அநேக வாலிபர்களில் 42 பேரை, ஆக அங்கு இருந்தது 42 வாலிபர்கள் இல்ல, நிறைய வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க தப்பி போயிட்டாங்க. ஆனா செத்தது அன்னைக்கு 42 பேர் பாத்தீங்களா. ஆகவே அங்கு நடந்தது ஒன்று ரெண்டு பேருக்கு நடக்கல, ஒரு பெரிய கூட்டத்துல இருந்த வாலிபர்கள 42 பேரை அந்த ரெண்டு கரடிகளும் சின்ன பின்னமாக்கி கோழமாக கொன்று போட்டதுன்னு பார்க்கணும். இப்ப இந்த பகுதியிலிருந்து மூன்று காரியங்களை நம்ம இந்த காலவேளையில சிந்திக்கலாம். முதலாவது, இந்த நிந்தனை ஆரம்பித்த விதம் அதை நம்ம சிந்திக்கலாம். இந்த எலிசா தீர்க்கதரிசி அவர்கள் நிந்தித்தார்கள், அது எப்படி ஆரம்பித்தது, எந்த விதமாக இது ஆரம்பித்தது. எரிகோவில் நடக்க வேண்டிய தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்த தீர்க்கதரிசியான எலிசா இப்போது பெத்தேலுக்கு வந்தார். பெத்தேல் என்ற வார்த்தை வேதத்துல பார்க்கிற பொழுது அதுக்கு அர்த்தம் தேவனுடைய வீடு என்பது. பெத் என்பது வீடு, அது ஆகவே அவளுங்க அது வருது, அது வந்து ஆண்டவரை குறிப்பது. ஆகவே இது தேவனுடைய வீடு. இது வந்து ஒரு தற்செயலாக கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அல்ல. அந்த இடத்துக்கு பெத்தேல் நகரம் உண்மையாகவே ஆண்டவருக்கு ரொம்ப மகிமை கொடுத்த ஒரு நகரமாக ஒரு காலத்துல இருந்திருக்கிறது. ஆனா அது ரொம்ப காலத்துக்கு முந்தி. ஆனா அந்த நகரம் இப்ப பெத்தேல் தேவனுடைய வீடு என்று இருந்தது, பிறகு மாற்றப்பட்டு விட்டது. எப்படி மாற்றப்பட்டு விட்டது? பெத்தாவேன், தமிழ்ல பாத்தீங்கன்னா பெத்தாவேன் என்று இருக்கிறது. பெத்தேல் பெத்தாவேனாக மாறிவிட்டது. பெத்தேல் என்று சொன்னா தேவனுடைய வீடு, பெத்தாவேன் என்று சொன்னால் மாயையின் நகரம்னு அர்த்தம். அல்லது இன்னொரு பெயர் அதுக்கு பழிவாங்குதலின் நகரம். அந்த விதமாக அதனுடைய பெயர் மாறுபட்டு விட்டது. இதை நம்ம ஓசியா பழைய ஏற்பாட்டுல ஓசியா நூலில் தீர்க்க தரிசன நூல்ல 10வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். சமாரியாவின் குடிகள் பெத்தாவேனில் உள்ள, அதாவது பெத்தேல் பெத்தாவேனா மாறிவிட்டது, பெத்தாவேனில் உள்ள கன்று குட்டியின் நிமித்தம் பயம் அடைவார்கள். இந்த கன்று குட்டிங்கிறது யெரொபாம் ஏற்படுத்தி வைத்த கன்று குட்டி, மக்களை வணங்க வைத்த கன்று குட்டி. அதற்காக கடி கூர்ந்த அதன் ஜனமும் அதன் பூசாரிகளும் அதன் மகிமை அதை விட்டு நீங்கி போயிட்டு அதற்காக துக்கம் கொண்டாடுவார்கள் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவருடைய தேவனுடைய வீடாக இருந்த நகரம் இப்படி மாயையின் நகரமாக அல்லது பழிவாங்குதலின் நகரமாக மாறியதற்கு காரணம் என்ன? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 26-33 வசனங்கள் அதற்கான காரணத்தை நமக்கு தருகின்றது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 26வது வசனம். யெரொபெயாம் இப்பொழுது ராஜ்ய பாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தான் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், அதாவது ரொம்ப கஷ்டமாயிருக்கும், இஸ்ரவேலரே இதோ இவைகளை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள், அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக எட்டாம் மாதம் 15 தேதியில் எரோபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றி குட்டிகளுக்கு வழியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலில் ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8 மாதம் 15 தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இதெல்லாம் யெரொபெயாம் செய்த காரியங்கள். இப்ப இங்க யெரொபெயாம் அவன் செய்த காரியம் ஒரு சாதாரண காரியம் அல்ல. இப்ப நம்ம சொல்லுவோம், சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் மனுஷங்க விட்டுருவாங்க இல்லையா? அப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் இல்ல. ஒரு தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணம், பழிவாங்குதலின் நகரம்னு பேர் வாங்குற அளவுக்கு அவன் செய்திருந்த காரியம் மோசமான பாவமாக இருந்தது. ஆனா யெரொபெயாம் இதெல்லாம் செய்தது தன்னுடைய சுயநல நோக்கங்களுக்காக, மக்கள் தன் வழியில் போக வேண்டும் என்பதற்காக, அவர்களை கர்த்தருடைய வழியிலிருந்து போக விடாமல் அவன் போலித்தனமான ஒரு ஆராதனையையும் போலி தெய்வங்களையும் உருவாக்கி ஆராதிக்க வைத்தான். இப்ப பாருங்க, எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு எதிராக ஒரு பாவத்தை செய்கிற பொழுது, ஒரு கேட்ட செய்கிற பொழுது, அவன் எப்பவுமே அந்த கேட்ட இது ரொம்ப சாதாரணமானது தாங்க, இது ஒண்ணு அப்படி ஒன்னும் பெருசு இல்லை என்று நினைக்க வைக்கிறதுக்காகத்தான் எல்லா முயற்சிகளையுமே செய்ய பார்ப்பான் இல்லையா? யாரும் கூட எந்த பெரிய பாவத்தை செய்து விட்டாலும் ஆபத்தை செய்து விட்டாலும் பேசி பாருங்க, அவங்க இருதயம் இது ஒண்ணும் அப்படி பெருசு இல்லை அப்படின்னு தான் நாம நினைக்கும்படியான முயற்சிகளை செய்வார்கள். யெரொபெயாமும் அப்படித்தான் செய்யறான். அவன் ஆண்டவருடைய மக்கள்கிட்ட வந்து அவன் என்ன சொன்னான், அதாவது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட வந்து என்ன சொன்னான், இங்க பாருங்க இவர் தான் எகிப்துல இருந்து நம்ம கொண்டு வந்த ஆண்டவர்னு சொன்னான். இந்த கன்று குட்டிகளை காட்டி பாத்தீங்களா, ஆகவே இவரை நம்ம ஆராதிக்கணும்னு சொன்னான். அவன் வார்த்தையில பொய் இருந்தது, அவனுடைய வார்த்தைகளின் செயலையும் ஏமாற்றுத்தனம் இருந்தது, அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு இருளடைந்து போயிருந்தது என்பதை அது காட்டியது. அவனுடைய இருதயத்துல தேவ பயத்துக்கு ஒரு சொட்டும் இடம் இல்லாமல் இருந்தது. எவ்வளவு மோசமா ஒரு மனிதன் போகலாமோ, அதாவது ஆண்டவருக்கு எதிராக இவ்வளவு தீவிரமான ஒரு நடவடிக்கை அவன் எடுத்து அதை ஆண்டவருடைய பெயரிலேயே அவரே செய்ய சொன்னது போல மக்களை திசை மாற்றுகிறான். இது வந்து ரொம்ப மோசமானது. இந்த நேரத்தில் இதை சொல்லுகிற பொழுதே நினைக்கிறேன், எவ்வளவோ சபைகள், அந்த பாரம்பரிய சபைகள், பாரம்பரிய சபைகளா இல்லாம இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் அப்படின்லாம் இருக்கிறதுல எல்லாம் ஒரு கிறிஸ்தவ சபைன்னு பேர் வச்சுக்கிட்டு எந்த விதமான ஒரு மனசாட்சியும் இல்லாம வேதமும் கூட அதிக அளவு தெரிந்திராதது ஒரு காரணம் அதுக்கு அவங்க செய்யறதுக்கு. இருந்த பொழுதும் அது ஆண்டவர் நம்ம பயப்பட வேண்டியவர், அவர் வந்து தவறுகளை செய்கிற பொழுது சும்மா விட மாட்டார் என்ற எண்ணமே இல்லாம வேதத்தை படிக்காம தப்பு தப்பா பிரசங்கம் பண்றது மட்டுமல்ல, வேதம் சொல்லி இருக்கின்ற ஆராதனை முறைகள்லாம் வழி அதன் வழி போகாம டிராமா அடிக்கிறதுல இருந்து எல்லாம் செய்து ஒரு களியாட்ட இடமா சபையை மாத்தி வச்சிருக்கிறாங்க இல்லையா? நீங்களே சொல்லுங்க, இங்க யெரொபெயாம் செய்ததுக்கும் இவர்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன பொறுத்த அளவுல ஒரு வித்தியாசமுமே இல்லை. ரொம்ப சபைகளுக்கு போகிற பொழுது அங்க தேவ பயத்துக்கு இடம் இல்லாம இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். The Fear of God, தேவ பயத்தை பற்றி பார்த்து மார்ட்டின் எழுதின புஸ்தகம் நம்ம தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறோம் இல்லையா? தேவ பயம்னா அதை வாட்சி பார்க்கணும். என்ன பாஸ்டர்ஸுக்கு இல்ல, சபைகளுக்கு இன்னைக்கு இல்ல, மக்களை எப்படியாவது தங்க வசப்படுத்தி அவங்கள காணிக்கையை அதிகமா கொடுக்க வைத்து தாங்க பெருமைப்படும்படியாக கூட்டங்களை சேர்த்து ஆண்டவர் பேர்ல தான் இதெல்லாம் செய்யறாங்களே தவிர ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கு, ஆராதனையை பத்தி என்ன சொல்லி இருக்குது, இதெல்லாம் எந்த கவலையும் இல்ல. அது ஓய்வு நாள்ல அவங்க செய்து வருகிற அநியாயங்கள்லயே ரொம்ப அதிகமாக இருக்குது. எரோபெயாம் செய்ததுக்கும் ரொம்ப பேர் இன்னைக்கு செய்து வர்றதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. சிந்திச்சு பார்த்தா அது நல்லாவே விளங்கும். இதுதான் இவர் செய்தான். அவர் செய்த காரியத்துல ரெண்டு பாவத்தை பார்க்கணும். இந்த எரோபெயாம் செய்த காரியத்துல ரெண்டு பார்க்கும். முதலாவது, அவன் கனவுல அடியோடு துப்பரவாக தூக்கி எறிந்து விடவில்லை. என்ன செஞ்சான்? அவருடைய பெயரை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தினான். கன்று குட்டிகளை செய்து, இதுதான் கன்று குட்டி, இன்னையிலிருந்து இஸ்ரவேலின் தேவனை நீ ஆராதிக்க கூடாது, நான் உருவாக்கிய கன்று குட்டிகளை ஆராய்ச்சி அதை ஆராதிக்கணும்னு நான் சொல்லல. உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரப்பண்ணிய அந்த தேவன் இந்த சிலைகள்னு சொன்னான். இது ஏமாத்துத்தனம். இந்த மாதிரி ஏமாத்துத்தனத்துல எத்தனை பேர் விழுந்துடுறோம்? ஒரு வேத வசனத்தை எடுத்து அதை ஆழமா ஆராய்ந்து பயத்தோடு படிக்காம அந்த வசனத்திலிருந்து ஒரு தவறான போதனையை கொடுத்து மக்களை அதை நம்ப வைக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பெயரை இவன் தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டான். அது ஒரு பெரிய பாவம். ரெண்டாவது, ஆண்டவருடைய ஆராதனைய அவன் அடியோட தூக்கி வீசிடுறான். அந்த ஆராதனைகளோட இவன் ரொம்ப காரியங்களை சேர்த்தான். தனக்கு பிடித்த காரியங்களை, தன்னுடைய பெயர் பெருமை வரணுங்கிறதுக்காக இவன் ரொம்ப காரியங்களை அதோட அவன் சேர்த்து கொண்டான். அவன் உண்டாக்கி விட்ட ஒரு ஆராதனை தத்துவத்துக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நோமட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப். அதாவது எரோபெயாம் சொன்னா, ஆண்டவரை தான் ஆராதனை செய்யணும், அப்புறம் நான் செய்யறதுல ஒன்னும் மாற்றமே இல்லை, என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த ஆராதனையை நான் ரொம்ப பெட்டரா மாத்தி இருக்கிறேன், ரொம்ப பெட்டரா மாத்தி இருக்கிறேன் சொல்லுவாங்க. என்ன போனா இந்த மாதிரி கீர்த்தனைகளையா பாடிட்டு இருக்கான், கீர்த்தனை கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாவா இருக்குது, அனிருத்து பாட்டை கேட்டுப்பாரு, என்ன மாதிரி நல்லா குழுகுழுன்றது கேட்கறதுக்கு, அந்த அளவுக்கு போகாட்டியும் கூட அப்படி ஒரு டியூன் இருந்தா நல்லா இருக்காது எப்படின்னு கொண்டாந்து விட்டுறாங்களா இல்லையா? பர்க்மன் பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப பேருக்கு அது பாடாட்டியே பரலோக இன்பம் அடைஞ்ச மாதிரி தெரியாது. ஆனா அந்த மனுஷன் ஒரு கத்தோலிக்கன்னு கூட தெரியாம கத்தோலிக்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுல விருப்பம் இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அறியாமையில வாழ்றோம்ங்கறத யோசிச்சு பாருங்க. நீங்க பாடுற பாட்டு புத்தகத்துல இருக்கிற பாட்டுக்கு அது ஒழுங்கான மனுஷனால எழுதப்படாம இருந்திருந்தா, அவருடைய வார்த்தைகள் வேத சத்தியத்தின் அடிப்படையில் இறையியல் பூர்வமா இல்லாம இருந்தா, அந்த பாட்டுக்களை ஆண்டவருக்காக நம்ம பாடக்கூடாது. நம்ம நிச்சயமாகவே ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையியல் பூர்வமான பாடல்களை தான் ஆண்டவருக்காக பாடணும். அதுல ராகம் இருக்கத்தான் வேணும். ராகம் இல்லாம பாட்டு பாட முடியாது. ஆனா தெரிவு செய்யப்பட்ட ராகங்கள் கர்த்தருடைய ஆராதனையில பாட வேண்டிய பாட்டுகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ராகத்துக்கும் ஒரு பாப் இசை கச்சேரியில இருக்கிற ராகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. நம்ம உடல்களை ஆட வைக்கிற மாதிரி இருக்கிற ராகம் நமக்கு தேவையில்லை. உண்மையான ஆண்டவருடைய சந்தோஷத்தை, இருதயத்தை ஏற்படுத்துகின்ற ராகம் பாடல்களுக்கு இருக்கு. இந்த நோமட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப், இந்த தத்துவம் சொல்லுது, நம்ம ஆண்டவரை ஆராதித்தா போதும், கர்த்தர் நம்ம ஆராதிக்கணும். ஆனா நம்ம எங்க இருந்து எந்த விதமாக அவரை ஆராதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோங்கிறதெல்லாம் ரொம்ப கவலையே படக்கூடாது. அவர் ஆராதிக்கணும்னு சொல்றார், அதை செஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கறத அந்த தத்துவம். அது மனுஷனால ஏற்படுத்தப்பட்டது, இங்க பாக்குறோம் எரோபெயாம் ஏற்படுத்தினது. ஆனா கர்த்தர் அந்த முறையை ஏற்படுத்தல. இன்னைக்கு அந்த வழியை பின்பற்றி தான் ரொம்ப பேரு, அதெல்லாம் வீட்டுல இருந்த ஆண்டவர் ஆராதிக்க முடியாதா, என் இதயத்துல தான் இயேசு இருக்கிறாரு, ஆகவே நான் இங்கேயே இருந்துருவேன். ரொம்ப பேர் இந்த இதுவரையும் கோயிலுக்கு போகாம, ஆலயத்துக்கு போகாம, கோவிட் 19 வர்றதுக்கு முன்பு பொருளி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்ப ரொம்ப சொகுசா இருக்கும். அவங்களுக்கு பெட்ல இருந்துகிட்டே ஒரு கைய தலையில வச்சுக்கிட்டே சேமம் கேட்கலாமே, சூம வச்சுக்கிட்டு. ஆனா இதெல்லாம் அவனுக்கு சாபமா மாறப்போகுது அந்த விதமான செய்தா. ஏன்னா இது வந்து இந்த ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கிற காலத்துல நம்ம சரியா செய்ய வேண்டியது, இது ஓய்வு நாள்ல ஒழுங்கா செய்ய வேண்டியது. ஜூம்ல செஞ்சா கூட நமக்கு ஓய்வு நாளாகிய எண்ணம் இருக்கணும், அந்த நாள் செய்யற காரியங்களை நம்ம மாத்தக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி நான் ஓய்வு நாள்ல இருக்கிற மாதிரி ஒடுத்திக்கிட்டு உங்க முன்னுக்கு வந்து நிக்கிறேன். வீட்டுலதான் இருந்தாலும் இது ஓய்வு நாள். எப்படி இன்னைக்கு காலையில சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணமோ அதே மாதிரிதான் நிக்கிறேன். ஏன் நான் பாட்டுக்கு மேசையில உட்கார்ந்துட்டு கால் தண்டி மேல தூக்கி போட்டுக்கிட்டு இதெல்லாம் பேச முடியாத. ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம், எது எனக்கு நல்லதுன்னு ஃபீல் பண்றது இல்ல முக்கியம். ஆகவே அந்த எரோபெயாம் கொண்டு வந்த ஆராதனை சத்துவம் உலகத்தை சார்ந்தது. ஆண்டவர் அப்படி செய்ய சொல்ல, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆனா அவர் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற விளக்கி இருக்கின்ற வழிமுறைகளின்படி ஆராதிக்கணும். அந்த வழிமுறைகள் எங்க இருக்கிறது, அவருடைய வேதத்திலேயே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வழிமுறைக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், அதாவது வரையறுக்கப்பட்ட ஆராதனை தத்துவம்னு நம்முடைய 1689 விசுவாச அறிக்கையில ஓய்வு நாளும் வழிபாட்டு முறையுங்கிற அதிகாரத்துல அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய பெரியவர்கள் வேதத்துல இருந்து எடுத்து அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. யெரொபெயாம் இந்த விதமாக பாவத்தை செய்ததுனாலே அதையும் ரொம்ப திட்டம் போட்டு கேடான இருதயத்தோடு அவர்களை திசை திருப்புவதற்காக அவன் செய்த பொழுது மக்கள் அந்த வலையில விழுந்து போனார்கள். அது ரொம்ப கிளவரா இருந்திருக்கலாம், ஆனா அவன் நீதியானவனாக அங்க இருக்கல. மக்களுடைய பாராட்டை அவன் பெற்றிருக்கலாம். ஏன்னா நாளைக்கே நம்ம உங்க பாட்டு புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு பேட்மேன் பாட்டை போட்டா அவங்க சபைகள்ல அவரை சந்தோஷப்படுவான். அவங்க பாராட்டா பெருசு, சரியானது நம்ம செய்யறது தான் அவசியமே தவிர மக்களுடைய பாராட்டு பெருசு இல்ல. பாத்தீங்களா, ஆனா என்ன நடந்தது, அந்த நாட்டு மக்களை ஏமாற்றினான். 1 Kings 14:10-11 உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன, என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்பிருந்த எல்லாரை பார்த்திலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரங்களையும் உண்டாக்கி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடு அகற்று போக மட்டும் கழித்து போடுவேன் என்றார். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஒரு சாதாரணமா பண்ண மிஸ்டேக்கா இருந்திருந்தா அவனையும் அவன் சந்ததியும் இந்த அளவுக்கு இல்லாம பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுவாரா? 11 வசனம் சொல்லுகிறது, யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். நார்மட்டிவ் பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப் எங்க கொண்டு போய் விட்டுருக்குது? உன் சந்ததியில வர்றவங்கள நாயும் பறவைகளும் திங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி இருதயம் வீங்கி போய் துமரோடு செய்கிற காரியங்களை ஆண்டவர் சும்மா விட போகிறது இல்லை. அன்னைக்கு யெரொபெயாமுக்கு செய்த அதே பாவம் சாபம் இன்னைக்கு அந்த விதமாக ஆராதனை நடத்திக்கிட்டு வர்றவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, என்ன எப்படி சொல்றீங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆராதனை இல்ல, புதிய ஏற்பாட்டுல மாறி இருக்கு. புதிய ஏற்பாட்டு இயேசு சொன்னதை தான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு இயேசு அதையெல்லாம் மாற்றல. அவர் அங்க ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அதே தத்துவத்தின் அடிப்படையில தான் புதிய ஏற்பாட்டு ஆராதனை முறை இருக்கணும்னு வச்சிருக்கிறார். நாம யெரொபெயாம் மாதிரி நடந்து புதிய ஏற்பாட்டு ஆராதனை வேற பழைய ஏற்பாட்டு ஆராதனை வேறன்னு சொல்லுகிறதெல்லாம் போலித்தனம். யெரொபெயாம் செய்ததை நாம செய்கிறோம்னு அர்த்தம். இந்த லேவிய நூல்ல எழுதி வச்சிருக்கின்ற அந்த சடங்குகள் அந்த தகனப்பலிகள் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆனா அங்க ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆராதனை தத்துவம் எனக்கு மாறாது. என்ன அந்த தத்துவம், அவரை மட்டும் ஆராதிக்கணும், அவருடைய வழிகளில் அவரை ஆராதிக்கணும். 10 கட்டளைகள்ல 4 கட்டளைகள் அவன் மீறி இருக்கான். இது வந்து சாதாரணமானது இல்லை. என்ன சொல்லியிருக்காரு 10 கட்டளைகள் ஆண்டவர், யாத்திராகமும் 20:3 என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். நீ கண்ணுகுட்டிய கொண்டு வந்து வச்சு இதுதான் ஆண்டவர்னு சொன்னா அது தப்பு. என் தொடர்ந்து வாச்சா கண்ணுகுட்டி இல்ல, வேற எதன் மூலமாக உன்னை ஆண்டவரை ஒரு ரூபத்தை வச்சு வணங்கக்கூடாது. நாலாவது என்ன சொல்லுது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யார் ஒரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை படைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். அந்த வார்த்தை விசாரிக்கிறவர் வந்து ரொம்ப என்னமோ எப்படி சோமா இருக்கிறீங்களான்னு கேட்டு போற மாதிரி இருக்கு. அது சொல்லல இங்க. மூன்றாம் நான்காம் தலைமுறை வரையும் நியாயம் தீர்க்கிறவனாயிருக்கிறேன். அதுதான் அங்கு சொல்லப்படுகிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் காட்டுகிறவனாயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணாய் வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். கண்ணகுட்டிய பார்த்த ஆண்டவர்னு சொன்னா அது சரியா? அதுதான் ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குவது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. அவர் வாரத்துல ஒரு நாள்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்தி இருக்கிற நேரம் ஓய்வு நாள, நாம திமுறோடு இன்னொரு நாள் ஓய்வு நாள நினைக்க பார்க்க கூடாது. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவன்கள் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இதுக்கு மேல தெளிவா என்ன சொல்றது? உங்களை சேர்ந்த குடும்பத்துல ஒருத்தரும் உங்க வீட்டுல இருந்தா செய்யக்கூடாது. உங்க வேலையா மட்டும் இல்ல, உன் மாட்டை கூட நீ வேலை செய்ய வைக்க கூடாது ஓய்வு நாள். அதான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இந்த உருவாக்கிய படைத்த தேவனே ஓய்ந்திருக்கிற பொழுது அவரை ஆராதிக்க வேண்டிய நீ அவர் ஓய்ந்திருப்பதற்கு மறுப்பதற்கு காரணம் என்ன? ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசாரித்து அதை பரிசுத்தமாக்கினார். ரெபயாம் என்ன செஞ்சா? ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததியே பாடால் வர்ஷிப்புக்கு கொண்டு போய் விட்டான்ங்களா. அந்த சந்ததியில பறக்கிற பிள்ளைங்க எப்படி பறக்கும் இப்ப தெரிச்சா? ஏன் பெத்தேல் தேவனுடைய வீடு வெத்தேவனா மாறிச்சுன்னு புரியுதா? ஆண்டவரை விட்டு விலகி போய் அவருடைய வழிகளை விட்டு மீறி போகிற பொழுது உலகத்தில் இருக்கிற அத்தனை கேடுகளும் நம்மோட வந்து ஒட்டிக்கும். இன்னைக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற இந்து மதத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்க. எலிய கூட கோயில் கட்டி கும்பிடுறான், பாம்புக்கு கோயில் கட்டி கும்பிடுறான், மனுஷனுக்கு புத்தின்னு ஒண்ணு இல்லையா? இதெல்லாம் ஏன்? உருவ வழிபாட்டுல ஈடுபட்டா உன் புத்தி இப்படிதான் போகும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேற வழியில போகாது, அதனால சிந்திக்க வராது. அப்ப ஏதாவது நாம் செய்து வைத்த பாவம் பயங்கரமான பாவம். ஆகவேதான் தேவனுடைய வீடாக இருந்த ஒரு நகரத்துக்கு பழிவாங்குதலின் நகரம்னு பெயர் வந்தது மட்டுமல்ல, அந்த சந்ததியில வளர்ந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் அவன் வளருவாங்க, இப்படிதான் வளருவாங்க. இப்ப இந்த 42 வாலிபர்கள் அல்ல, அங்க இருந்த எல்லா வாலிபர்களும் சேர்ந்துதான் செஞ்சிருக்கலாம். எவ்வளவு எனக்கு தெரியாது, 100 கூட இருந்திருக்கலாம். அத்தனை வாலிபர்களும் இவ்வளவு கேவலமாக அன்றைக்கு நடந்து அந்த தீர்க்க தரிசியை அவமதித்து நிந்தித்து செய்த காரியங்கள் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவங்க அப்பா அம்மா வழியில வந்த வளர்ப்பு முறை மட்டுமல்ல, அவங்களுடைய ஆராதனை முறை, அதோடு சேர்ந்து வந்த அத்தனை கேடுகளும் தான் காரணம். புரியுங்களா? இங்க இருந்து என்ன படிக்கணும்? இன்னைக்கு நம்ம காலத்துல இந்த எரோபயாம் ஆராதனை தான் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆராதனை நடக்கிற சபைகள்லாம் வாலிபர்கள் நடந்துக்கிற முறையை பாருங்க. பேர் கிறிஸ்தவ வாலிபர்னு இருக்கும், கெட்ட பேச்செல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். வாயில தொடர்ந்தானா கெட்ட பேச்சு, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கேவலமா நடந்துக்குவாங்க. டான்ஸும் ஆட்டம் பாட்டம் இதுதான் அவங்களுக்கு கிறிஸ்தவமா தெரியுது. அப்ப எரோபயம் ஆராதனை இன்னைக்கு சபசபையா நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க, இயேசு ஒரு கையில வச்சுக்கிட்டு இந்த உலகத்து வாக்கு இன்னொரு கையில வச்சுக்கிறது. எவ்வளவு போ இளைஞர்கள்லாம் சபையில கூப்பிட்டுக்கு போனா நான் உடுக்க பார்த்தாலே இது சபையான்னு யோசிக்க வேண்டி வரும், அவ்வளவு மோசமா இருக்கு. உங்க சபையெல்லாம் அப்படித்தான் விடுறீங்களா? அப்படியா விடுறீங்க? சர்ச்சுக்கு போகணும்னா பாஸ்டர் மட்டும் இல்ல, யார் யார் பொறுப்பிட்டு ஏறுறாங்களோ அதுக்குன்னு உள்ள ஒரு மரியாதைக்குரிய மரியாதையை காட்டுகிற விதமா நமக்கு உட இருக்கணும். வேற விதமா நம்ம போகக்கூடாது. பெத்தேல் வாலிபர்களை இந்த மோசமா நடக்க வைத்தது இதுதான். இரண்டாவதுதான், இது எப்படிப்பட்ட நிந்தனை? இந்த நிந்தனை ஆரம்பித்த விதத்தை பார்த்தோம், அதுக்கு எரோபயாம் காலத்து வரையும் போக வேண்டி இருந்தது. இது எப்படிப்பட்ட நிந்தனை? ஏற்கனவே சொன்னது போல இங்கு பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் அல்ல, அவர்கள் வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள். எப்ரேய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது, யங் மென் ஓ யங் வெமன். பொம்பளை பிள்ளைங்களும் அங்க இருந்திருக்கலாம், வாலிப பெண்களும் அங்க இருந்திருக்கலாம், ஆனா யங் லேட் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏன் அப்ப அங்க இருந்தாங்க அவங்க? அந்த இடத்துல அன்னைக்கு அவங்க இருந்தாங்க. இவங்க இருந்த இடத்துக்கு தீர்க்கதரிசி போனாரா, இல்ல தீர்க்கதரிசி இருந்த இடத்துக்கு இவங்க போனாங்க? என்ன நடந்தது? இவர்கள் ஏன் அன்றைக்கு அங்கு இருந்தார்கள்? இந்த நேரத்துல கேட்கணும், இந்த வாலிபர்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டிய காரணம் என்ன? இவங்களுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பெற்றோர்களை பத்தி ஒரு பேச்சே இல்லாங்க. கொய்யோ மையோ கலரிட்டு ஓடி வந்திருப்பாங்க அவங்க செத்ததை கேள்விப்பட்டு. ஆனா ஒரு பிள்ளைகள் எங்க இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும்னு பெற்றோர்கள் பாக்குறது இல்லையா? ஒழுங்கா வீட்டுல வளர்ந்திருந்து பெற்றோர்களுடைய கண்காணிப்பு சரியான விதத்துல இருந்திருந்தா பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. நீ ஸ்கூல்ல இருக்க வேண்டிய இடத்துல நேரத்துல, யூனிவர்சிட்டியில இருக்க வேண்டிய நேரத்துல, அந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்போ ஒரு சமுதாயம் எவ்வளவு மோசமா இன்னைக்கு போயிருந்ததோ, இந்த மாதிரியான போலி ஆராதனை, போலி தெய்வங்களை கும்பிட்டு அதற்கேற்ற விதமான கேவலமான வாழ்க்கை முறையும் வந்து அதெல்லாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் இவங்க. ஆகவே இந்த வாலிபர்கள் நல்ல வாலிபர்களா நினைக்க கூடாது. ஏதோ ஒரு இன்னசென்ட் வாலிபர்கள், ஒண்ணுமே தெரியாத வாலிபர்கள். அவங்க ஏதோ ஒரு கேலியா ஒரு சின்ன காரியத்தை பேசினதுக்கு இந்த தீர்க்கதரிசி இப்படியா பண்றதுன்னு நம்ம பேசக்கூடாது. அவங்களுடைய நிந்தனையை யோசிச்சு பார்ப்போம், எப்படிப்பட்ட நிந்தனையாக இருந்தது? அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த பாதையில தான் பெத்தேலுக்கு எலிசா வரப்போறாங்க. அன்னைக்கு அவருடைய நிந்தனை ரொம்பவுமே பிளான் பண்ணதா இருந்தது. எலிசாவுக்கு செய்யணுங்கிறதுக்கு தீர்மானித்து செய்தது. 23வது வசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாசித்தோம் இல்லையா? அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். மொட்டை தலையா ஏறிப்போ. எலிசாவுக்கு கொஞ்சம் தலையில முடியெல்லாம் கொஞ்சம் குறவா இருந்திருக்கலாம், இல்லாட்டி மொட்டை தலையான்னு சொல்லி இருக்க வேண்டிய காரணம் இல்ல. அதை வச்சு கேலி பண்ணாங்க, மொக்கீம் நிந்தித்தார்கள், அசிங்கமாக அவலட்சணமாக அவர்கள் பேசினார்கள். அவனையும் டார்கெட் பண்ணி என்னென்ன சொல்லி கேவலப்படுத்தலாமோ, எந்த அளவுக்கு கேவலமா நடந்து கொள்ளலாமோ அந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள். நான் உடுப்புக்கு பிடிச்சி எடுத்திருக்கலாம், கல்ல அடிச்சிருக்கலாம், பின்னுக்கு இருந்து வாயால அசிங்கமாகவும் காதல கேட்க முடியாத வார்த்தைகளை கேவலமாகவும் பேசியதற்கு மேலாகவும் அவர்கள் நிச்சயமாக செய்திருப்பார்கள். ஓகே, இப்ப ஏன் இப்படி இவர்கள் நடந்துக்கணும்? எலிசா மேல அவர்களுக்கு என்ன கோபம்? ஏன் இப்படி நடந்துக்கணும்? அவரை சிங்கிள் பண்ணி தனித்து அவர் மேல இவ்வளவு தூரம் அவர்கள் நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம், எலிசா தான் அந்த காலத்துல ஆவிக்குரிய எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளமாக இருந்தார். சமுதாயத்தில் பக்தி விருத்திக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் ஒரு அடையாளமாக அவர் தான் சமுதாயத்தில் இருந்தார். ஆகவே எலிசா இருக்கிற இடத்துல தேவன் இருந்தார், எலிசா இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னு சொல்லி இருக்கிறேன். அவர் தேவனுடைய மனுஷன், அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. ஆகவே அவர் என்ன நினைத்தார், இந்த மனுஷன் நம்ம சமுதாயத்தில் இந்த பெத்தேலுக்கு வர்றது நம்ம சமுதாயத்துக்கே அசிங்கமானது, இது ஒரு இன்சல்ட், இது ஒரு ஃபேஷன் இல்ல, இந்த வழியில போகக்கூடாது, இதே வழியில போகக்கூடாது, இவனை விட்டா நம்ம சமுதாயத்துக்கு நல்லது இல்லைன்னு யோசிச்சான். இந்த திரும்பிப்பு மொட்டை தலையாங்கிறது எவ்வளவு மோசமான காரியங்களை செய்தார்கள் என்பதற்கு ஒரு அறிகுறியா தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இப்படி பெரிய மனுஷங்களை பார்த்து இப்படி பேசுறது ரொம்ப மோசமானது. தெருவும் ரெண்டாவது, எலிசா வந்து இந்த வாலிபர்கள், இந்த வாலிப கூட்டம், இவங்களை போனவங்கெல்லாம் எது தங்களுடைய வாழ்க்கையில விரும்புறாங்களோ அதுக்கு எல்லாம் எதிரானவராக இருந்தார் எலிசா. என்னென்ன காரியத்துக்கு இவங்க இருதயம் போச்சுதோ, என்னென்ன காரியங்கள் இந்த வாலிபர்கள் நாடினார்களோ, பெருசா நினைத்தார்களோ, அது எல்லாத்துக்கும் எதிரானதவராக, அதை பிரதிநிதித்துவப்படுத்தவராக எலிசா இருந்தார். அதான் அவங்களுக்கு பிடிக்கல. சுவிசேஷம் சொல்லவா, எனக்கு பிடிக்காது, ஆண்டவரை பத்தி பேசாத, பக்தி விருத்திய பத்தி பேசாத, தேவ பயத்தை பத்தி பேசாத, சபையில பக்திய நடந்துக்கணும்னு பேசாத, ஏன்னா டான்ஸ் போட்டா அதுக்கு என்ன குறைஞ்சு போயிருந்து, சமுதாயமே அது செய்யலையா, எனக்கு ஒரு யூடியூப் மாதிரி ஒரு சபை வேணும், என்னாலதான் எல்லா அசியமும் இருக்கு இல்லையா, நடந்து இருக்கு அசியமும் இருக்கு. இந்த மாதிரி சிந்தனை உள்ள வாலிபர்கள், அவளுக்கு எரோபாம் கொண்டு போன வழிதான் ரொம்ப பிடித்திருந்தது. பிரசங்கம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரசங்கம் பிடிக்காது, ஏன்னா இது திட்டுற மாதிரி இருக்கான், கண்டிக்கிற மாதிரி இருக்கான், ரொம்ப அமைதியா நம்ம தொட்டும் தொடாம போற மாதிரி அந்த காத்து வருமே ஜில்லுன்னு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அவங்களுக்குலாம் தேவை. அவங்கள சமாதானமா வச்சிருக்கிறது, அவங்க பாவங்களை சுட்டி காட்டாத, எந்த விதமான ஒரு குற்ற உணர்வையும் இருதயத்துல ஏற்படுத்தாத பிரசங்கங்கள், வார்த்தைகள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா எலியாவும் எலிசாவும் அப்படிப்பட்ட பிரசங்கிகள் அல்ல, தங்களுக்கு பிடித்ததமான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் எதிரானதாக இருக்கிறார்கள் என்று எலிசாவை அவர்கள் வெறுத்தார்கள். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் 18 நூற்றாண்டுல அவரையும் இப்படித்தான் கலெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க, சேத்தெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கிறாங்க அவர் மேல, அவருடைய பிரசங்கம் பிடிக்காம. ஆனா ரொம்ப தைரியசாலி அவர். இப்ப கடைசியா மூணாவதா, அந்த நிந்தனையினால ஏற்பட்ட விளைவை பார்ப்போம். எங்க இந்த நிந்தனை ஆரம்பிச்சது, அந்த நிந்தனையினுடைய தன்மை என்ன, உண்மையான தன்மை என்னன்னு பார்த்தோம். இப்ப அதனுடைய விளைவு என்னன்னு பார்க்கணும். இப்ப எலிசா வந்து இவங்களே பசங்களே சும்மா இருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தண்டனை கொடுத்துட்டு இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, சரியா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனா எலிசா விட்டுருக்க முடியாது. ஆனா எலிசாவை அவர்கள் நிந்தித்ததும், நிந்தனை செய்ததும், இதெல்லாம் அவரை தனிப்பட்ட விதத்துல நிந்திக்கல, அவர் ரெப்ரசன்ட் பண்ற அந்த ஆண்டவரையே நிந்திக்கிறது. அந்த ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகள், அந்த ஆண்டவருக்கு எதிரான செயல்கள், அந்த ஆண்டவரையும் அவர்கள் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் எப்படி சும்மா விட முடியும்? இப்ப எலிசா வந்து இன்னொன்னு செஞ்சிருக்கலாம், எந்த உள்ள துன்பமுமே இல்லாம அவங்க செத்து போக வச்சிருந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாமா இல்லையா, செஞ்சிருக்கலாம். எலிசா சும்மா கண்ணை செமத்தி இருந்தாலே அவங்க செத்து போயிருந்திருக்கலாம். அப்ப ஏன் அப்படி மைல்டா அவங்களை ஏன் கொண்டிருக்க கூடாது, ஏன் இவ்வளவு கோரமா நடக்கணுமா, இவ்வளவு மோசமா? அன்னைக்கு பெத்தேல் மட்டும் இல்ல, முழு இஸ்ரேலுக்குமே இந்த செய்தி போயிருக்குமே, என்ன சாதாரண நடந்த காரியமா அங்க நடந்தது, அந்த அளவுக்கு ஏன் செய்யணும்? அதுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா அவங்களுடைய செயல் அவ்வளவு மோசமா இருந்தது, ஒரு செயல் அவ்வளவு மோசமா இருந்தது. எந்த அளவுக்கு சீரியஸா பாவம் இருக்குதோ அந்த அளவுக்கு சீரியஸா தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஆண்டவர் நீதி உள்ளவர், அநீதியா ஒரு நாள் நடக்க மாட்டார். நம்ம பாவங்களுக்கு தகுந்த அளவுல தான் ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு இருக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த பையனுங்க அன்னைக்கு பண்ணின அக்கிரமம், அந்த அக்கிரமத்துக்கு அளவுக்கு அதுக்கு நியாய தீர்ப்பு வந்து தீரணும். அந்த நியாய தீர்ப்பு அங்க நடந்த சம்பவம் எதை காட்டுகிறது? அவங்க செய்த அக்கிரமம் எவ்வளவு மோசமானதுங்கிறத காட்டுகிறது. கரடி ரெண்டு அவர் சபிச்ச உடனே கரடி ரெண்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து வந்து அந்த 100 பேருக்கு மேல இருந்தாங்களோ தெரியாது, அந்த வாலிபர்கள் 42 பேரை என்ன வேகத்துல அது பிச்சு கொதறி தள்ளி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா உடல் எல்லாம் கிழிஞ்சு தலையை காண சொல்லுவோம் இல்லையா, ஆக்சிடென்ட்ல அடிப்பட்ட காலை காண அதுக்கான வயிறெல்லாம் கிழிஞ்சு எல்லாம் வெளியே தொங்குறதுக்கு ரத்த காடா போச்சு அந்த இடத்துல. 42 பேர் வாலிபர்கள் அகோரமாக அந்த நாள்ல செத்து போனாங்க. புரூட்டல் அசால்ட், ரொம்ப கோரமாக நடந்ததை கேள்விப்பட்ட அங்க எத்தனை பேர் தாய்மார்கள் பெற்றோர்கள் ஓடி வந்திருப்பாங்க, சகோதரர்கள் சகோதரிகள் ஓடி வந்திருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும், கதறி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த முழு பெத்தேலுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்து அவங்களை அந்த பிடிச்சிருக்கும் அந்த காலத்துல. இப்ப இந்த பெத்தேல நடந்த இந்த கோரமான விளைவு, இவருடைய செயல்கள், அது கொண்டு வந்த ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமா நிகழ்ந்ததுன்னு நம்ம பார்த்தா, ஆண்டவருடைய இரண்டாவது வருகையின் போல நிகழப்போகிற நியாய தீர்ப்பு எவ்வளவு பயங்கரமா இருக்க போகுது நினைச்சும் பார்க்க முடியாது இல்லையா, நினைச்சும் பார்க்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நடந்த இந்த கோரமான செயல் அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. இதுல இருந்து என்ன பாடங்களை படிக்கலாம்? முதலாவது வாலிபர்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஆண்டவரோடு சம்பந்தப்பட்ட எதையும் நீங்க நிந்திக்க கூடாது, ஆண்டவரோடு தொடர்புடைய எதையும் நிந்திக்க கூடாது, வேதத்தை நிந்திக்க கூடாது, வேதத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது, சப போதகர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, சபையை உதாசீனப்படுத்தக்கூடாது, ஆண்டவருடைய செய்திய அசிங்கமா பேசக்கூடாது, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை அவமதிக்க கூடாது. இந்த வாலிபர்கள் அதையெல்லாம் செய்தாங்க. ஆண்டவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற எதையும் நம்ம அவமதித்து நடந்துக்க கூடாது, ஏன்னா அதை விட மோசமானது வேற ஒண்ணுமே இல்லை. வாலிபர் இருக்கிறாங்க, தன் சபையை திட்டுறது, போதகரை திட்டுறது, பின்னுக்கிருந்து பேசுறது, ஆராதனையை பத்தி அசிங்கமா பேசுறது, என்ன இன்னைக்கு ரெண்டு கடலி கரடி ரெண்டு காட்டுல இருந்து வந்து கொதர்லன்னு சமாதானமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சும்மா விட மாட்டார். யெரொபெயாம் வழிவந்த சந்ததியினுடைய மக்கள் மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. அவிசுவாசி கூட இன்னைக்கு சபைக்கு மதிப்பு காட்டுறான், அவன் கூட காட்டுறான். ஆனா கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த வாலிபர்கள், கிறிஸ்தவ சுவிசேஷத்தை தெரிந்து கொண்ட வாலிபர்கள் நடக்கிற மோசமான நடவடிக்கையை தான் பொறுத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. நீ கிறிஸ்தவன்னு பேர் வச்சு ஆண்டவருக்கு எதிராக, அவருடைய வார்த்தைக்கு எதிராக, அவருடைய சபையை நிந்தித்து உன்னுடைய இருமாப்பினால கேவலமாக நடந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் ஒன்னு சும்மா விட போறது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அது உனக்கு குடும்பம் இருந்து பிள்ளைகள் இருந்து அவங்க பிள்ளைகள் எப்படி வளர போகுது? நீ நல்ல உதாரணமா இருக்கிறாயா? உடைய தவறான உதாரணம் உன் பிள்ளைகளையும் அதே விதமா செய்ய வைக்கும், தப்பவே முடியாது. இந்த 42 பேரும் அழிந்து போனதுக்கு நிச்சயமா அவருடைய பெற்றோர்கள் அத்தனை பேரும் பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். அவங்களை அதுல சம்பந்தப்படாம இதெல்லாம் நடந்திருக்கவே முடியாது. ஒரு நாளும் தேவனோடு சம்பந்தப்பட்ட எதையும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, அசிங்கமா பேசி நடந்துக்க கூடாது. அப்படி செய்திருந்தா மன்னிப்பு கேட்டுங்க. நான் சிந்தித்து பார்த்து திருந்துறதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் வாலிபு பையன்கள் எப்படி நடந்துக்கணும். எபேசியர் 6 அதிகாரம் 1-3 வரையும், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், சில வாலிப பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறது பிடிக்கிறது இல்லை, அவங்க நிந்திக்கிறது. வேதம் சொல்லுது விசுவாசியும் அவிசுவாசியும் நீ உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அது உனக்கு நல்லது, அது நியாயமானது. நல்லா கேட்டுங்க, பெற்றோர்கள் ஆண்டவரை மீறியதை நம்ம செய்ய சொல்லக்கூடாது. எரபாமலையில போன்னு பெற்றோர்கள் சொன்னா அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியா அதை கேட்காம இருக்கணும், அந்த வழியில போகக்கூடாது. பெற்றோர்களுக்கு வேலை பிள்ளைகளை நீதியான தேவனுடைய வழியில வழி நடத்துறது தானே தவிர எதிரான வழியில இல்லை. வாலிப பிள்ளைகளெல்லாம் நீங்க நல்லா உங்களை சிந்தித்து பார்க்கணும். கிறிஸ்தவ பெற்றோர்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தா அது ஆசீர்வாதம், அவங்க பேச்சு கேட்டு நடக்கணும், பெரியவர்களை மதிச்சு நடக்கணும். சின்ன வயசுலயே தப்பான வழியில நடக்க ஆரம்பிச்சா அது வாலிப வயசுல அதை மாத்திக்க முடியாது. இந்த வளர்ந்துகிற நேரத்துல உன் மனைவி பிள்ளைகளை எப்படி பார்க்க போற, உன் பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்க போகிற, நாமளே கேவலமா வளர்ந்திருந்தா நம்ம பிள்ளைகளையும் கேவலமா தான் வளர்க்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு அப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், சின்ன வயசுலயே சரியான விதத்துல வளர பார்க்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அநேக சந்தர்ப்பங்களை மணந்திரும் போதற்கான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்க. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், சுவிசேஷம் கேட்கும்படியா செய்கிறார், நல்ல புத்தகங்களை வாசிக்கும்படியா செய்கிறார், அது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அதை நம்ம உதாசீனப்படுத்த கூடாது. ஆண்டவரை நாடுறத பார்க்கணும். பிரசங்கி சொல்றாரு 12 1 7 வரை, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் வயசு போனா நினைக்க கூடாதா? அப்ப ஏன் வாலிப பிராயத்தில் சொல்லுங்கிறார், சின்ன வயசுலயே ஆண்டவரை நம்ம நினைச்சு சின்ன வயசுலயே ஆண்டவர்கிட்ட பாவத்துக்கு விடுதலையை தேடி அவர் விசுவாசிச்சா பெரிய பாவங்களை எல்லாம் செய்து விடாதபடி நல்லவிதமா வளர்ந்துகிட்டு போவோம். கேடு கேட்டின் வழியில போறது கேட்டத்தான் செய்ய வைக்கும், ஆண்டவருடைய வழியில நீதியாக வளருவது நீதியை செய்ய வைக்கும். அதனாலதான் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன் தேவன விசுவாசி. எப்படி தெரியும், நம்ம 10 வருஷம் 15 வருஷத்துல எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட போறோம், அதெல்லாம் சின்ன வயசுல ஆண்டவர்கிட்ட வந்துற பொழுது நம்ம தவிர்த்து கொள்ள முடியும், நம்ம காத்து கொள்ள முடியும். நீங்க நினைக்கிறீங்களா, ஆண்டவர் தேடுறீங்களா, அவரை விசுவாசிக்கிறீங்களா? எல வயசா இருக்கு, இந்த நேரத்துல தான் எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு, பாவம். அது நல்லா தெரிஞ்ச சாலமோன் புத்தி சொல்றான். ஆகவே நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே போய் பரிசுத்தமா இருக்க பார்க்கணும். சங்கீதம் 119:9 சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுவதனால் தான். நீதிமொழிகள் 1:8-9 என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். 2:4 34:1-2 யோசியா ராஜாவாகிய யோசியாவை பத்தி சொல்லுகிறது. அதை பத்தி பாருங்க, யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் ஆண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறகாம விலகாமல் நடந்தான். 33:3 கடைசி வசனம் சொல்லுது, அவள் உயிரோடு இருந்த நாளெல்லாம் மக்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. அப்ப ஜோசாயா கர்த்தருடைய வழிகளில் நடந்தான் 8 வயசுல இருந்து. அதனால அவங்க மக்களும் பயன்பட்டார்களா இல்லையா? ஆண்டவருக்கு விரோதமான ஆராதனை, விரோதமான இடத்துல இருக்கிறது வளர்றது செய்யற காரியங்கள்லாம் நம்ம நல்லா இருக்க விடாது. வாலிபர்களை நீங்க யோசிச்சு பார்க்கணும், கிறிஸ்தவ வாலிபர்கள் அதிகமா யோசிக்கணும். அவங்க பேர் 28, 30, 32 வயசுலாம் நீங்க கல்யாணம் பண்ணிடுங்க, ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் நல்லதுதான். முதிர்ச்சி ரொம்ப குறைவு, தாவீது மாதிரி காண, திமோத்தையு மாதிரி காண, வாய்ப்பேச்சு கூட இருக்குது, ஆனா நடத்தைகள்ல உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த வேண்டிய காரியங்கள்ல நீதி குறைவா இருக்குது, மற்றவர்களுக்கு மரியாதை காட்டுறது குறைவா இருக்குது, ஆர்வக்கோளாறு அதிகமா இருக்குது, நிசாரம் பத்தாது. இதெல்லாம் சொல்ல போனா ஒத்துக்கிட்டு வந்துருதியா போவோம், ஆனால் என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம்? அந்த வாலிபர்கள் எப்படி நடந்துட்டான்? ஆண்டவருடைய கோபத்திலிருந்து நீங்க தப்பணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு பெரியவர்களும் போதகர்களும் ஆலோசனை கொடுக்குற. ஆண்டவருடைய கையில அகப்பட்டு அழியக்கூடாது. அந்த 42 வாலிபர்கள் அப்படி அழிஞ்சு போனாங்க. அதனால திருந்துங்க, திருந்துகிறவர்கள் எப்பொழுதுமே நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். உங்க பேர் வாசிக்கிறீங்க, ஸ்பர்ஜனை பத்தி பேசி அவருடைய வாழ்க்கையெல்லாம் இப்படியா நடந்துட்டாரு. பெற்றோர்களுக்கும் தன்னுடைய தாத்தாவுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதையா நடந்து சத்தியத்தை படித்து வளர்ந்து எந்த மாதிரியான மனுஷனா வந்தாரு. அவங்க பேருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆசை, பிரசங்கம் சொல்ல ஆசை. வாழ்க்கை ஒழுங்கா இல்லாம நீ எதை சொன்னாலும் அது வெறும் மண்ணு தான். வாழ்க்கையில பேச்சில செய்கிற காரியங்கள்ல இருக்க வேண்டிய ஒழுங்கு எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் நம்ம சொல்ற காரியங்களுக்கு மதிப்பு இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கா இல்லாம சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறது நல்லது, நன்மை. அதாட்டி அது ஆபத்தை கொண்டு வந்துடும். நம்ம நாட்டுல பிரசங்கம் மட்டும் மோசம் இல்ல, ரொம்ப பாதது போதகர்கள் பிரசங்கிகள் வாழ்க்கையே மோசம் இல்லையா? அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது? கடைசியா பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களே உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கர்த்தருக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வழியில கொண்டு வாங்க. எபேசியர் 6:4 சொல்லுதா இல்லையா, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். பிதாக்களை என்ன? தகப்பன்மார்களே. உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாம ப்ரொவோக் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நிதானத்தோட பேசு, அன்போடையும் அமைதியோடையும் கவனத்தோடையும் நீங்க வளர்க்கணும். கொலோசியர் 3:21 கால் சொல்லுகிறார், பிதாக்களே அதாவது பெற்றோர்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவளுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். ஏன்னா அவங்க உங்களோட வயசு குறைவு, அவங்களுக்கு நீ வந்து கோபம் ஊட்டக்கூடாது, வெறுப்பு ஏற்படுத்தக்கூடாது. அவங்க அவங்க பலம் இல்லாதவர்களா இருக்கிறார்கள், அது அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு கோபம் கோபமா வளர்ந்து உங்களை மதிக்க மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, அது முக்கியமா ஃபாதர்ஸுக்கு, ஹஸ்பண்ட்ஸுக்கு, தகப்பன்மார்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு தெரியுமா? எல்லாம் அம்மா கிட்டயே வேலையை விட்டுட்டு போயிடுறது. அம்மா அம்மாருக்கு நல்லா இதெல்லாம் செய்யலாம் தான், ஆனா பெற்றோர்கள் தகப்பன்கள் உங்க பொறுப்பை நீங்க மறந்துடக்கூடாது. உங்களுக்கு பெரிய வேலை இருக்கு உங்க பிள்ளைகளை சரியா வளர்த்துருக்கிறதுல, அதை நீங்க செய்யாம விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்மோட பேசும். இந்த 42 பேருடைய கோழமான முடிவு நம்மோட பேசட்டும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது ஆபத்து, அந்த கர்த்தருக்கு எதிராக கச்சை கட்டிக்கிட்டு நிக்கிறது ஆபத்து. அந்த தேவன் எந்த அளவுக்கு நீதியானவரோ, பரிசுத்தம் உள்ளவரோ, அன்பு உருவானவரோ, அதே அளவுக்கு பாவங்களை பொறுத்து கொள்ளாதவர், நம்ம நியாயம் தீர்க்கிறவர், அதை அவர் நிச்சயமா செய்வார். அவர் இயேசு கிறிஸ்துவ அறியாதவர்களாக இருந்தார். இன்னைக்கு ரொம்ப தீவிரமா செஞ்சீங்க, அந்த கிறிஸ்துவிடத்துல வந்து அவர் இலவசமா கொடுக்கிற ரட்சிப்ப வாங்கிக்கோங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் கூட நீ எங்களோடு உங்களுடைய வார்த்தை மூலமாக பேசி இருக்கிறேன் கர்த்தாவே. எவ்வளவோ உண்மைகளை இந்த பகுதியிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாலிபர்கள் தவறான வழியிலே போய் தவறான வழி நடத்தலின் காரணமாக இந்த விதமாக எல்லாம் வளர்ந்து நடந்து கோரமான முடிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விதமாக எந்த வாலிபருக்கும் நடந்து விடாதபடி நீர் அவர்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கேட்டின் வழியில் போகாமல் நீதியின் வழியில் அவர்கள் போகவும், உம்மை தொடர்ந்து விசுவாசித்து உம்முடைய நாம மகிமைக்காக வாழவும் நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மோடு இருக்கிற பொழுதுதான், நீர் எங்களில் இருக்கிற பொழுதுதான் எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் என்பதை உணரும்படியாக செய்யும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.